ஓம் சாந்தி. 5/5/2024 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 15/11/1999 பாபாவிற்கு சமமாக ஆவதற்கான சகஜமான முயற்சி. கட்டளைக்கு கீழ்படிந்தவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா தம்முடைய புனித அன்னப்பறவைகளின் சபையை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் புனித அன்னப்பறவை எப்பொழுதும் மனதில் ஞான ரத்தினங்களின் சிந்தனையை செய்து கொண்டே இருக்கின்றனர். புனித அன்னப்பறவையின் வேலையே வீணானவற்றின் கூழாங்கல்லை விட்டுவிடுவது மற்றும் ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்வதாகும். ஒவ்வொரு ரத்தினமும் எவ்வளவு விலை மதிக்க முடியாதது. ஒவ்வொரு குழந்தையும் ஞான ரத்தினங்களின் சுரங்கமாக ஆகியுள்ளனர். ஞான ரத்தினங்களின் பொக்கிஷங்களால் எப்பொழுதும் நிறைந்து உள்ளனர். இன்று பாப்தாதா குழந்தைகளிடம் ஒரு விசேஷமான விஷயத்தை சோதித்துக் கொண்டு இருந்தார். அது என்ன? ஞான யோகத்தின் சுலபமான தாரணைக்கான சுலபமான சாதனம். பாபா மற்றும் தாதாவின் கட்டளையை ஏற்று நடப்பது. தந்தையின் ரூபத்திலும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர், ஆசிரியர் ரூபத்திலும் மற்றும் சத்குருவின் ரூபத்திலும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர், மூன்று ரூபங்களிலும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆவது என்றால் சகஜமான முயற்சியாளர் ஆவது. ஏனென்றால் மூன்று ரூபங்களிலுமே குழந்தைகளுக்கு கட்டளைகள் கிடைத்துள்ளன. அமிர்த வேலை துவங்கி இரவு வரை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கட்டளை கிடைத்து உள்ளது. கட்டளைப்படி நடந்து கொண்டே இருந்தால் எந்த விதமான முயற்சி அல்லது கடினம் அனுபவம் ஆகாது. ஒவ்வொரு நேரத்திலும் மனதின் சங்கல்பம், வார்த்தை மற்றும் கர்மத்திற்காக மூன்று விதமான கட்டளைகள் தெளிவாக கிடைத்துள்ளன என்று யோசிப்பதற்கான அவசியமும் இல்லை. இதை செய்யவா வேண்டாவா, இது சரியா அல்லது தவறா யோசிக்க முயற்சி கூட செய்ய வேண்டாம். பரமாத்ம கட்டளை எப்பொழுதும் சிரேஷ்டமானது. ஆக குமாரர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ இது நல்ல குழுவாக உள்ளது. ஆக ஒவ்வொருவரும் தந்தையுடையவர் ஆனதும் தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்து விட்டீர்களாம். எப்போது தந்தையுடையவராகிவிட்டீர்களோ முதன் முதலில் எந்த உறுதிமொழியை கொடுத்தீர்கள்? பாபா, உடல், மனம், செல்வம் என்னவெல்லாம் எங்களிடம் உள்ளனவோ, குமாரர்களிடம் செல்வம் அதிகமாக இருக்காது, பிறகும் கூட இவை அனைத்தும் உங்களுடையவை, இந்த உறுதிமொழியை கொடுத்து இருக்கிறீர்களா? உடலும் மனமும் செல்வமும் மற்றும் சம்பந்தமும் அனைத்தும் உங்களுடையவை, இந்த உறுதிமொழியையும் பக்காவாக கொடுத்து இருக்கிறீர்களா? எப்போது உடல், மனம், செல்வம், சம்பந்தம் அனைத்தும் உங்களுடையவை என ஆகிறதோ அப்போது என்னுடையது என்ன இருக்கிறது? பிறகு கொஞ்சம் எனது என்பது இருக்கிறதா? என்னத்தான் நடக்கிறது? உடல், மனம், செல்வம், மக்கள் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். இல்லறத்தில் இருப்பவர்கள் ஒப்படைத்து விட்டீர்களா? மதுபனை சார்ந்தவர்கள் ஒப்படைத்து விட்டீர்களா? உறுதிதானே, எப்போது மனமும் தந்தையினுடையதாக ஆகிவிட்டதோ அப்போது எனது மனமே இல்லைதானே, அல்லது மனம் என்னுடையதா? எனது என புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த வேண்டுமா? எப்போது மனதை பாபாவிற்கு கொடுத்து விட்டீர்களோ இதுவும் நம்பி கொடுக்கப்பட்ட பொருள் ஆகிறது. பிறகு யுத்தம் எதனோடு செய்கிறீர்கள்? எனது மனம் குழப்பமாக உள்ளது, எனது மனதில் வீண் எண்ணங்கள் வருகின்றன, எனது மனம் சஞ்சலம் அடைந்துள்ளது, எப்போது என்னுடையது இல்லையோ நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் என்று ஆகிறதோ, பிறகு அந்த பொருளை எனது என புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் இது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட பொருளை நம்பிக்கை துரோகம் செய்வது ஆகாதா? மாயை காண வாசல் நான் மற்றும் எனது. ஆக உடலும் உங்களுடையது அல்ல. பிறகு தேக அபிமானத்தின் நான் எங்கிருந்து வந்தது? மனமும் உங்களுடையது இல்லை. அப்போது எனது எனது என்பது எங்கிருந்து வந்தது? உன்னுடையதா, என்னுடையதா, பாபாவினுடையதா, அல்லது வெறுமனே சொல்வது மட்டும்தான், செய்வது இல்லையா? சொல்வது தந்தையினுடையது, ஆனால் என்னுடையது என்று நினைத்துக் கொள்வது. முதல் உறுதிமொழியை மட்டும் நினைவில் வையுங்கள். உடல் உணர்வின் நான் என்பதும் இல்லை, எனது என்பதும் இல்லை. ஆக எது பாபாவின் கட்டளையாக உள்ளதோ உடலையும் நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் என உணருங்கள். மனதையும் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் என புரிந்து கொள்ளுங்கள். பிறகு கடின உழைப்பிற்கான அவசியம் இருக்குமா என்ன? எந்த ஒரு பலவீனம் வந்தாலும் இந்த இரண்டு சொற்களில் இருந்துதான் வருகிறது, நான் மற்றும் எனது. ஆக உங்களது உடலும் இல்லை, உடல் உணர்வின் நான் என்பதும் இல்லை. மனதில் என்ன சங்கல்பங்கள் வந்தாலும் கட்டளைப்படி நடப்பவர் என்றால் பாபாவின் கட்டளை என்ன? நேர்மறையாக யோசியுங்கள். சுப பாவனையின் சங்கல்பம் செய்யுங்கள். தவறான சங்கல்பம் செய்யுங்கள் என்பது பாபாவின் கட்டளையா என்ன? இல்லை. ஆக உங்களது மனம் இல்லை எனும்போது பிறகும் வீண் சங்கல்பம் செய்கிறீர்கள் என்றால் பாபாவின் கட்டளையை நடைமுறையில் கொண்டு வரவில்லை தானே. ஒரு சொல்லை மட்டும் நினைவில் வையுங்கள், நான் பரமாத்ம கட்டளைப்படி நடக்கும் குழந்தை. இது பாபாவின் கட்டளையா இல்லையா என்பதை யோசியுங்கள். கட்டளைப்படி நடக்கும் குழந்தை என்றால் அவருக்கு தானாகவே பாபாவின் நினைவு இருக்கும். தானாகவே அன்பானவராக இருப்பார். தானாகவே பாபாவிற்கு நெருங்கியவராக இருப்பார். ஆகவே சோதித்து பாருங்கள், பாபாவின் கட்டளைப்படி நடப்பவரா? ஒரு சொல்லை அமிர்த வேளையில் நினைவு செய்ய முடியும், நான் யார்? கட்டளைப்படி நடப்பவனா அல்லது சிறிது நேரம் கட்டளைப்படி நடப்பவர் மற்றும் சில நேரம் கட்டளையிலிருந்து விலகி இருப்பவரா? பாப்தாதா எப்போதுமே கூறுகிறார், எந்த ஒரு ரூபத்திலும் ஒரு பாபாவின் சம்பந்தம் நினைவில் இருந்தால் மனதிலிருந்து பாபா என்ற சொல் வெளிப்படுமானால் நெருக்கத்தின் அனுபவம் செய்வீர்கள். மந்திரம் சொல்வது போல வெறுமனே பாபா பாபா என்று சொல்லாதீர்கள். அவர்கள் ராம் ராம் என்று கூறுகிறார்கள், நீங்கள் பாபா பாபா என்று சொல்கிறீர்கள். ஆனால் மனதிலிருந்து பாபா என்பது வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு கர்மம் செய்வதற்கு முன்பும் முதலில் சோதித்து பாருங்கள். மனதிற்காக, உடலுக்காக அல்லது செல்வத்திற்காக பாபாவின் கட்டளை என்ன? குமாரர்களிடம் எவ்வளவு சிறிது செல்வம் இருந்தாலும் பாபா என்ன கட்டளை கொடுத்துள்ளார்? செல்வத்தின் கணக்கை எவ்விதமாக வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வாறு வைத்து இருக்கிறீர்களா? அல்லது எவ்வாறு தோன்றுகிறதோ அதுபோல நடத்துகிறீர்களா? ஒவ்வொரு குமாரும் பணத்தின் கணக்கையும் வைக்க வேண்டும். பணத்தை எங்கே எப்படி பயன்படுத்துவது? மனதையும் எங்கே எப்படி பயன்படுத்துவது? உடலையும் எங்கே எப்படி ஈடுபடுத்துவது? இந்த அனைத்து கணக்கும் இருக்க வேண்டும். தாதிகள், நீங்கள் தாரணைக்கான வகுப்பை நடத்தும் பொழுது புரிய வைக்கிறீர்கள் தானே? பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றி என்ன கணக்கு வைப்பீர்கள்? குமாரர்களுக்கு தெரியும் எப்படி கணக்கு வைப்பது, எங்கே ஈடுபடுத்துவது. இது தெரியும் தானே? சிலர் கையுயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். புதிது புதிதாக வந்தவர்களும் உள்ளனர். இவர்களுக்கு தெரியாது என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இவர்களுக்கு அவசியம் சொல்ல வேண்டும். கவலையற்றவர் ஆகிவிடுவார்கள். சுமை தோன்றாது. ஏனென்றால் உங்கள் அனைவரின் லட்சியம் குமார் என்றால் ஒளி, டபுள் லைட். குமாரர்களுக்கு லட்சியம் உள்ளது அல்லவா, முதல் நம்பரில் வர வேண்டும் என்று. ஆகவே லட்சியத்துடன் கூடவே லட்சணமும் இருக்க வேண்டும். லட்சியம் மிக உயர்ந்ததாக உள்ளது, ஆனால் லட்சணம் இல்லை என்றால் லட்சியம் வரை சென்றடைவது கடினமாகிவிடும். எனவே பாபாவின் கட்டளையை எப்பொழுதும் புத்தியில் வைத்து பிறகு காரியத்தில் கொண்டு வாருங்கள். பாப்தாதா இதற்கு முன்பும் புரிய வைத்திருக்கிறார். பிராமண வாழ்க்கையின் முக்கிய பொக்கிஷங்கள் சங்கல்பம், சமயம் மற்றும் சுவாசம். உங்களது சுவாசம் கூட மிகவும் மதிப்பு வாய்ந்தது. ஒரு சுவாசம் கூட சாதாரணமாக இருக்கக்கூடாது, வீணானதாக போகக்கூடாது. பக்தியில் சொல்கிறார்கள், ஒவ்வொரு சுவாசத்திலும் தங்களின் இஷ்ட தெய்வத்தை நினைவு செய்யுங்கள். ஒரு சுவாசம் கூட வீணாக கூடாது. ஞானத்தின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம் இவை இருக்கவே செய்கின்றன. ஆனால் முக்கியமான இந்த மூன்று பொக்கிஷங்கள் சங்கல்பம், சமயம் மற்றும் சுவாசம் கட்டளைப்படி பயனுள்ளதாக ஆகின்றனவா? வீணாக போகவில்லையே. ஏனென்றால் வீணாக போவதால் சேமிப்பு ஆவது இல்லை. மேலும் சேமிப்பு கணக்கை இந்த சங்கம யுகத்தில் தான் சேமிக்க வேண்டும். சத்யுக த்ரேதா யுகத்தில் உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்றாலும், துவாபர யுகத்தில் கலியுகத்தில் பூஜைக்குரிய பதவியை பெற வேண்டும் என்றாலும், இரண்டிற்குமான சேமிப்பை இந்த சங்கம யுகத்தில் செய்ய வேண்டும். இந்த கணக்கின்படி யோசியுங்கள். சங்கம யுக சமயத்தின் வாழ்க்கையில் சிறிய ஜென்மத்தின் சங்கல்பம், சமயம், சுவாசம் எவ்வளவு விலை மதிப்பு அற்றவை. இதில் கவனக்குறைவாக ஆகக்கூடாது. எப்படி வந்ததோ அப்படியே நாள் கழிந்து சென்றது என்றால் நாள் கழிந்தது என்பது இல்லை. ஆனால் ஒரு நாளில் அதிகம் இழந்தீர்கள். எப்போதாவது ஏதாவது தவறான சங்கல்பம், தவறாக சமயம் செல்கிறது என்றால் அப்போது இதுபோல புரிந்து கொள்ளாதீர்கள். 5 நிமிடம்தான் சென்றது, பரவாயில்லை என்று அவ்வாறு நினைக்காதீர்கள். சமயப்படி பாருங்கள். இயற்கை தனது காரியத்தில் எவ்வளவு தீவிரமாக உள்ளது. ஏதாவது விளையாட்டை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறது, எங்கெங்கோ விளையாட்டை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இயற்கையின் தலைவர்களாகிய பிராமண குழந்தைகளின் விளையாட்டு ஒன்றுதான், பறக்கும் கலையின் விளையாட்டு. ஆக இயற்கையோ விளையாட்டு காட்டுகிறது, ஆனால் பிராமணர்கள் தங்கள் பறக்கும் கலையின் விளையாட்டை காட்டிக்கொண்டு இருக்கிறீர்களா? யாரோ பாப் தாதாவிற்கு ஒரிசாவின் சமுத்திர புயலின் விளைவை எழுதி கொடுத்து இருந்தார். இந்த மாதிரி ஆயிற்று என்று அப்போது அந்த இயற்கையின் விளையாட்டை பார்த்து விட்டீர்கள். ஆனால் பாப்தாதா கேட்கிறார், நீங்கள் இயற்கையின் விளையாட்டை பார்த்தீர்களா, அல்லது தங்கள் பறக்கும் கலையின் விளையாட்டில் மும்முரமாக இருந்தீர்களா, அல்லது வெறுமனே செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தீர்களா? அனைவரும் செய்தியை கேட்க வேண்டிதான் இருக்கிறது. ஆனால் செய்தி கேட்பதில் எவ்வளவு ஆர்வம் உள்ளதோ அந்த அளவு பறக்கும் கலையின் விளையாட்டில் ஆர்வம் இருந்ததா? குழந்தைகள் அநேகர் குப்தமான யோகியாக உள்ளனர். அந்த மாதிரி குப்த யோகி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் உதவி அதிகம் கிடைத்துள்ளது. மேலும் அத்தகைய குழந்தைகள் தாங்களும் ஆடாத சாட்சி நிலையில் இருந்தார்கள். வாயுமண்டலத்திலும் சமயத்தில் உதவியை கொடுத்தார்கள். எப்படி ஸ்தூல சகயோகம் கொடுப்பவர்கள் அரசாங்கமாக இருந்தாலும் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவி தருவதற்கு தயாராகி விடுகிறார்கள், அதுபோல பிராமண ஆத்மாக்களும் தங்களின் சகயோகம் தீ அமைதி கொடுப்பதற்கான, சுகம் கொடுப்பதற்கான ஈஸ்வரிய உயர்ந்த காரியம் என்ன உள்ளதோ அதை செய்தீர்களா? எப்படி அந்த அரசாங்கம் இதை செய்தது, இந்த தேசம் இதை செய்தது உடனே அறிவித்து விடுகிறார்கள். ஆக பாப்தாதா கேட்கிறார், சகயோகிகளாகிய நீங்களும் தங்களின் காரியத்தை செய்தீர்களா? நீங்களும் விழிப்போடு இருக்க வேண்டும். ஸ்தூல சகயோகம் கொடுக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இதில் பாப்தாதா தடை செய்வது இல்லை. ஆனால் எது பிராமண ஆத்மாக்களின் விசேஷ காரியமாக உள்ளதோ, எதற்கு வேறு யாரும் உதவி அளிக்க முடியாதோ, அத்தகைய சகயோகத்தை விழிப்போடு இருந்து நீங்கள் கொடுத்தீர்களா? கொடுக்க வேண்டும் தானே? அல்லது அவர்களுக்கு வெறும் ஆடை வேண்டும், தானியம் வேண்டும் என்று அந்த மாதிரியாம். ஆனால் முதலில் மனதில் அமைதி வேண்டும், எதிர்கொள்வதற்கான சக்தி வேண்டும். ஆக ஸ்தூல விஷயங்களுடன் கூடவே சூட்சும சகயோகம் பிராமணர்கள்தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஆக இது ஒன்றுமே இல்லை, இது ஒத்திகைதான். உண்மையானது இனிதான் வரப்போகிறது. அதன் ஒத்திகையை உங்களையும் கூட பாபா அல்லது சமயம் செய்ய வைத்துக் கொண்டு இருக்கிறது. ஆக என்ன சக்திகள், என்ன பொக்கிஷங்கள் உங்களிடம் உள்ளனவோ அவற்றை சமயப்படி பயன்படுத்த வருகிறதா? குமாரர்கள் என்ன செய்வீர்கள்? சக்திகள் சேமிப்பாக இருக்கின்றனவா? அமைதி சேமிப்பாக இருக்கிறதா? பயன்படுத்த வருகிறதா? மிக நன்றாகவே கை உயர்த்துகிறீர்கள். இப்போது நடைமுறையில் செய்து காட்ட வேண்டும், சாட்சியாக இருந்து பார்க்கவும் வேண்டும், கேட்கவும் வேண்டும், சகயோகம் கொடுக்கவும் வேண்டும். கடைசியில் உண்மையாக எப்போது நடிப்பு நடிக்கப்படுகிறதோ அதில் சாட்சியாக மற்றும் பயமற்று இருந்து பார்க்கவும் வேண்டும், தனது நடிப்பை நடிக்கவும் வேண்டும். எந்த நடிப்பு? வள்ளலின் குழந்தைகள் வள்ளலாகி ஆத்மாக்களுக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக நீங்கள் மாஸ்டர் வள்ளல் அல்லவா? ஸ்டாக்கை சேமியுங்கள். எவ்வளவு இருப்பு உங்களிடம் இருக்குமோ அவ்வளவு நீங்கள் கொடுக்கும் வள்ளலாக ஆக முடியும். கடைசி வரை தனக்காக மட்டும் சேமித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் வள்ளலாக முடியாது. அநேக ஜென்மங்கள் உயர்ந்த பதவி பெற வேண்டுமே, அதை பெற முடியாது. எனவே ஒரு விஷயம், தன்னிடம் இருப்பை சேமித்து வையுங்கள். சுபபாவனை உயர்ந்த விருப்பத்தின் பொக்கிஷம் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, விசேஷ சக்திகள் என்னென்ன உள்ளனவோ அந்த சக்திகளை எந்த சமயம் யாருக்கு வேண்டுமோ அவருக்கு கொடுக்கக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும். இப்போது சமயப்படி தனது முயற்சியில் சங்கல்பம் மற்றும் சமயத்தை கொடுங்கள். அதோடு கூடவே வள்ளலாகி உலகத்திற்கும் உதவியை கொடுங்கள். தனது புருஷார்த்தம் பற்றி சொல்லப்பட்டு விட்டது. அமிர்த வேளையிலேயே இதை யோசியுங்கள். நான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தையாக இருக்கிறேன். ஒவ்வொரு கர்மத்திற்கும் கட்டளை கிடைத்துள்ளது. எழுதுவதற்கு, எழுவதற்கு, உறங்குவதற்கு, உண்பதற்கு, கர்மயோகி ஆவதற்கு அனைத்திற்கும் கட்டளை கிடைத்துள்ளது. ஒவ்வொரு கர்மத்திற்கான கட்டளையும் கிடைத்துள்ளது. கட்டளைப்படி நடப்பவராக ஆவதுதான் பாபாவிற்கு சமமாக ஆவதாகும். ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும். மனதின் வழியும் கூடாது, மற்றவர்களின் வழியும் கூடாது, வேறு வழிமுறை எதையும் சேர்க்கக்கூடாது. சில நேரம் மனதின் வழிபடியும், சில நேரங்கள் மற்றவர்கள் வழிபடியும் செல்வீர்கள் என்றால் கடின உழைப்பு செய்ய வேண்டியதிருக்கும். சுலபமாக இருக்காது. ஏனென்றால் மனதின் வழியும் மற்றவர்களின் வழியும் பறக்க விடாது. மனதின் வழியும் மற்றவர்களின் வழியும் சுமை உள்ளதாக இருக்கும். சுமை பறக்க விடாது. ஸ்ரீமத் டபுள் லைட் ஆக்கிவிடும். ஸ்ரீமத்படி நடப்பது என்றால் சகஜமாக பாபாவிற்கு சமமாக ஆவதாகும். ஸ்ரீமத்படி நடப்பவர்களை எந்த ஒரு குழப்பமான சூழலும் கீழே கொண்டு வர முடியாது. எனவே ஸ்ரீமத்படி நடக்க வருகிறதா? நல்லது. இப்போது குமாரர்கள் என்ன செய்வீர்கள்? அழைப்பு கிடைத்தது, சிறப்பான உபச்சாரம் ஆயிற்று. பாருங்கள், எவ்வளவு செல்லமானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். இப்போது அனைவரும் இனி என்ன செய்ய போகிறீர்கள்? பதில் கொடுங்கள். அல்லது அங்கே போய்விட்டால் அங்கே அப்படியே இருந்து விடுவீர்கள், இங்கே வந்தால் இங்கே இருக்கும் வரைதான் என. அப்படியா? அந்த மாதிரி இல்லைதானே. இங்கோ மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறீர்கள். மாயையின் போராட்டத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். மதுவனத்தில் கூட மாயை வருகிறது என்று யாராவது இருக்கிறீர்களா? மதுவனத்தில் கூட முயற்சி செய்ய வேண்டியுள்ளது என்று அந்த மாதிரி யாராவது இருக்கிறீர்களா? பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நல்லது. பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். சமயம் வரும், அப்போது இளைஞர்களின் குழுவின் மீது அரசாங்கத்தின் பார்வை செல்லும். ஆனால் எப்போது நீங்கள் தடைகளை வென்றவராகிவிடுகிறீர்களோ அப்போதுதான் அவ்வாறு செல்லும். தடைகளை வென்றவர் என்பது யாருடைய பெயர்? உங்களுடையதுதானே. யாராவது குமாரை எதிர்கொள்வதற்கு தடைகளுக்கு தைரியம் கிடையாது என்று இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களை தடைகளை வென்றவர் என சொல்வார்கள். தடைகள் தோல்வி அடையலாம், ஆனால் அவை உங்களோடு போராடக்கூடாது. தடைகளை வென்றவர் ஆவதற்கு தைரியம் உள்ளதா? அல்லது அங்கே போய் கடிதம் எழுதுவீர்களா? தாதி, மிக நன்றாக இருந்தது, ஆனால் என்னவாயிற்று என தெரியவில்லை. அந்த மாதிரி எழுத மாட்டீர்களே. இந்த மகிழ்ச்சி தரும் செய்தியையே எழுதுங்கள். ஓகே, மிக நல்லது. நான் தடைகளை வென்ற ஆத்மா. ஒரு வார்த்தை எழுதுங்கள் போதும், அதிக நீண்ட கடிதமாக எழுத வேண்டாம். ஓகே, நல்லது. மதுபனின் சிறப்பு கூட பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்துள்ளது. மதுபன் வாசிகள் தங்களின் சார்ட்டை அனுப்பியுள்ளனர். பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்துள்ளன. பாப்தாதா குழந்தைகள் அனைவரையும் கட்டளையை ஏற்றுக்கொள்ளும், கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகள் என்ற பார்வையோடு பார்க்கிறார். விசேஷ காரியம் கிடைத்தது என்றால் எவரடியாகி அதை செய்தார்கள். இதற்காக விசேஷ வாழ்த்துக்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நல்லது. ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலை பற்றி தெளிவாக எழுதியுள்ளனர். நீங்களும் முடிவை பார்த்து வகுப்பு நடத்த வேண்டும். தங்கள் நிலையை பற்றி சார்ட் நன்றாக எழுதியுள்ளனர். பாப்தாதாவோ வாழ்த்துக்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். உண்மையான மனதில் உண்மையான பிரபு திருப்தி அடைவார். நல்லது. நாலாபுரமும் உள்ள பாப்தாதாவின் கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும், தடைகளை வென்ற குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஸ்ரீமத் படி சகஜமாக நடக்கக்கூடிய, கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய, எப்பொழுதும் மகிழ்ச்சியில் பறக்கக்கூடிய, பறக்க வைக்கக்கூடிய, அனைத்து பொக்கிஷங்களில் நிரம்பியவராக இருக்கக்கூடிய அத்தகைய பாபாவின் நெருங்கிய மற்றும் சமமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக மிக அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். குமாரர்களுக்கும் விசேஷ கலை பற்ற மற்றும் எவரெடி எப்பொழுதும் பறக்கும் கலையில் பறந்து கொண்டிருப்பவர்களுக்கு பாப்தாதாவின் விசேஷ அன்பு நினைவுகள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். பாப்தாதா டைமண்ட் ஹாலில் அமர்ந்துள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் திருஷ்டி கொடுப்பதற்காக ஹாலை சுற்றி வந்தார். பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையிடமும் மிகுந்த அன்பு உள்ளது. நம்மீது பாப்தாதாவின் அன்பு குறைவானது என்று அந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் மறந்து போனாலும் சரி, ஆனால் பாபா நிரந்தரமாக ஒவ்வொரு குழந்தையின் மாலையை ஜபித்துக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையும் தாயின் சிறப்பு தன்மை எப்பொழுதும் முன்னால் உள்ளது. எந்த ஒரு குழந்தையும் சிறப்பு தன்மை இல்லை என்று அவ்வாறு இல்லை. ஒவ்வொருவரும் விசேஷமான குழந்தை. பாபா ஒருபோதும் ஒரு குழந்தையை கூட மறப்பது இல்லை. ஆக அனைவரும் தங்களை விசேஷ ஆத்மா மற்றும் விசேஷ காரியத்திற்காக நிமித்தமாக இருக்கிறோம் என புரிந்து கொண்டு முன்னேறி செல்லுங்கள். நல்லது. வரதானம். சதா ஆன்மீக நிலையிலிருந்து மற்றவர்களிடமும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய ஆன்மீக ரோஜா மலராகுக. விளக்கம். ஆன்மீக ரோஜா என்றால் அவர்களிடம் எப்பொழுதும் ஆன்மீக நறுமணம் இருக்கும். ஆன்மீக நறுமணம் உள்ளவர்கள் எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஆத்மாவை பார்ப்பார்கள், சரீரத்தை பார்க்க மாட்டார்கள். எனவே தானும் எப்பொழுதும் ஆன்மீக ஸ்தித்தியில் இருங்கள் மற்றும் மற்றவர்களிடமும் ஆத்மாவை பாருங்கள். எப்படி தந்தை உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரோ அதுபோல அவருடைய தோட்டமும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். அந்த தோட்டத்தின் விசேஷமான அலங்காரம் ஆன்மீக ரோஜாக்களாகிய குழந்தைகள் நீங்கள்தான். உங்களது ஆன்மீக நறுமணம் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது ஆகும். ஸ்லோகன். விதிமுறைகளுக்கு புறம்பாக யாருக்காவது சுகம் கொடுத்தீர்கள் என்றால் அதுவும் துக்கத்தின் கணக்கில் சேமிப்பு ஆகிவிடும். ஓம் சாந்தி.